நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்வில் வரட்டும் ஐயா. நீர் விரும்புகிறபடி எங்களை மாற்றுங்க, மறுரூபப்படுத்துங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் ஐயா, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். எங்கள் எல்லோரையும் பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்க, இழுத்துக்கொள்ளுங்க, இழுத்துக்கொள்ளுங்க. தேவரே, நீ சகலத்தை செய்ய வல்லவர் ஐயா. நீ செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உமை துதிக்கிறோம் ஐயா. ஆவியான தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்கள கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை கொடுவார். உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு பலந்தார். ஹோலி ஸ்பிரிட், எங்களை ஆண்டருங்கப்பா, எங்களை ஆட்கொள். தேவ சித்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே செய்யப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொண்டு ஒருவங்க நல்ல பிதாவே, ஆமே, ஆமே, ஆமே. இவ சீரப்படி சுகர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 5வது அதிகாரம், இதில் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கவின் பீப்பிள்ஸ் த புக் ஆஃப் ஜெனிசிஸ் செப்டர் 5, 5வது அதிகாரம், அதில் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம்.
யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்றபின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சுடா வாசித்த இந்த வேத பகுதியிலே தேவ மனுஷனாகிய ஏனோக்கை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே விசுவாசத்தினால் விசேஷித்தவனாகிய ஏனோக் என்ற தலைப்பில் தேவோட வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லி கத்தருக்குள்ளே விரும்புகிறேன். எனக்கருமானவர்களே, ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக, நோவாவை ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக வாழ்ந்த மூன்று மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், ஒன்று ஆபேல், இரண்டாவது ஏனோக், மூன்றாவது நோவாவாக. இந்த மூன்று பேரும் மூன்று விதத்திலே விசேஷித்தவர்களாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபேல் முதல் இரத்த சாட்சி. தேவன் மேலே அவர் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் தன் சொந்த சகோதரனாலே கொலை செய்யப்படுகிறார். இந்த உலகத்திலே முதல் மாமிசமாக பிறந்த முதல் மனுஷன் ஒரு கொலைகாரன். He was a murderer. அகமேதான் வேத சொல்றது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சோ ஆவேல் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் தன் சொந்த சகோதரனாலே கொலை செய்யப்பட்டு தேவனுக்கு முதல் இரத்த சாட்சியாகிறார். இரண்டாவது நபராக நோவாவை நாம் பார்க்கும் பொழுது ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள தன்னையும் தன் முழு குடும்பத்தையும் தேவன் மேல வைத்த விசுவாசத்தினாலே முழு குடும்பத்தையும் அவள் ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் அழிந்து போக, மாண்டு போக, நோவா மாத்திரம் தன்னையும் தன் குடும்பத்தையும் விசுவாசத்தினாலே ரட்சித்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு தூரமாய் போன நேரத்தில் தனியொரு மனுஷனாக தேவனோடு வாழ்ந்து தேவனோடு நடந்து தேவனை விசுவாசித்து தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது ஏனோக், இவர் இன்னொரு விதத்தில் விசேஷமாக காணப்படுகிறார். இவர் என்னவென்றால் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. இயற்கையின்படி இவன் பூமியில பிறந்திருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது நம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகும். வேதத்திலே மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிற பல பரிசுத்தவான்கள் குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இவரோ மரிக்காமல் இருந்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு மகத்துவமான தேவண்ட மனுஷனாக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஜலப்பளியத்துக்கு முன்பாக வாழ்ந்த மூன்று முக்கியமான பரிசுத்தவான்கள், ஒன்று ஆபேல், இரண்டாவது ஏனோக்கு, மூன்றாவது நோவாவாகும். சோ இந்த நாளிலே ஏனோக்கை குறித்து சில காரியங்களை உங்களோடு பேசலாம் சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் வாசிக்கிறேன். இவர் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொண்டார் என்பது நம்ம எல்லோரும் அறிந்ததே. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாடும். சரி, இப்ப 22 வசனத்திற்கு படிங்க. 5:22 வாசி.
ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
சரி, இப்ப கவனிங்க. ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றபின், மெத்துசாலா என்ற பெயருக்கு அவன் போகும்போது அது சம்பவிக்கும் என்று அர்த்தமா? அதாவது மெத்துசாலா பிறக்கும் பொழுதே ஜலப்பிரளத்தை ஆண்டவர் இன்டெரக்டாக அவன் பேரில் வைத்தது வெளிச்சமாக இருக்கிறது. என கருமானவர்களே, உலகத்தில் அதிக காலம் வாழ்ந்த நபர் இந்த மெத்துசாலாவாகும். இந்த மெத்துசாலா ஏனோக்குடைய குமாரனாகும். இந்த மெத்துசாலா தான் உலகத்தில் 969 ஆண்டுகள் வாழ்ந்து அதிக ஆயுசுடைய நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு நபராக காணப்படுகிறார். என கருமானவர்களே, இந்த ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான் சொல்லப்படுகிறது. இப்ப கவனிங்க, 65 வயசு வரைக்கும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததாக நாம் காண முடியாது. 65 ஆண்டுகள் வரைக்கும், 65 வயசு வரை ஏனோக்கு தேவனோடு உறவு கொண்டதாகவோ, தேவனை விசுவாசித்ததாகவோ, தேவனோடு சஞ்சரித்ததாகவோ, தேவனோடு நடந்ததாகவோ நம்ம பார்க்க முடியாது. ஆனால் 65வது ஆண்டும் மெத்துசாலாவை பெற்ற வருஷம்தான் இவர் தேவனை அறிந்து தேவனோடு உறவாடி தேவனோடு நடந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலே முதல் மனுஷனாகிய ஆதாமும் வாழ்ந்திருக்கிறார். ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு என்கின்ற தகவலை யூதா எடுத்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். யூதா 14:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கு என்கின்ற தகவலை அவர் கொடுக்கிறார். சோ ஆதாம் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார் என்பது வெளிச்சமாகும். ஆதாமுக்கு 622வது வயசான போது ஏனோக்கு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 243 ஆண்டுகள் ஏனோக்கு தேவனோடு நடந்ததையும் தேவனோடு சஞ்சரித்ததையும் தேவனோடு வாழ்ந்ததையும் ஆதாம் இந்த உலகத்திலே கண்ணார கண்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார். தான் தேவனோடு நடக்க முடியல, தான் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்க முடியல, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை சத்துரு உடைத்து போட்டு விட்டார். ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு நபர், எனக்கு பின்னே வந்த இன்னும் ஒரு மனிதன் தேவனோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனோடு தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான், தேவனோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை கிட்டத்தட்ட 243 ஆண்டுகள் ஆதாம் அதை கவனித்திருந்திருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் ஏனோக்கை குறித்து சொல்லும் பொழுது யூதா நமக்கு தருகிற தகவலின்படி அவபக்தி உள்ள உலகத்திலே அவ பக்தியாக வாழ்ந்தான் என்கின்ற கருத்தையும் என்கின்ற உண்மையும் நமக்கு அவர் தெரிவிக்கிறார். இந்த உலகம் முழுவதும் அவபக்தியால் நிறைந்திருக்கும் பொழுது இந்த ஏனோக்கு என்கின்ற மனிதர் தேவனிடத்தில் வைத்த பயபக்தியினால் தேவனோடு நடந்தார், வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு குறிப்பு தருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். சரி, இந்த ஜலப்பள்ளத்துக்கு முன்பாக வாழ்ந்த மூன்று முக்கியமான பரிசுத்தவான்களை குறித்து நான் இதுவரை உங்களுக்கு சொன்னேன்.
இப்பொழுது நாம் காரியத்துக்குள்ள வரப்போகிறோம். 22 வசனம் சொல்றது, ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்த குமாரரை குமார்த்திகளை பெற்றாராம். சரி, கவனிங்க, இப்ப ஏனோக்கிற வாழ்விலிருந்து 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் எப்படி 12:1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கடிக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நாம தான் தள்ளிவிடும், நம்மை நெருக்கடிக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவுள்படி சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்றது. வேகம் போன்ற இத்தனை தரதான சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது, எபிரேயர் 11 நாம் பார்த்துக் கொண்டு வரும் பொழுது பல பரிசுத்தவான்களுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஏனோக்குடைய பேரும் இருக்கிறது என்பது வெளிச்சம். ஆனால் பேரழுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை விட பேரழுதப்படாத அநேக பரிசுத்தவான்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஆகவேதான் இப்படி வேதம் சொல்கிறது, அந்த 11 சிலர் பட்டயத்தாலே வெட்டப்பட்டார்கள், சிலர் குறைவுகளை அனுபவித்தார்கள், சிலர் மலைகளிலும் குன்றுகளிலும் அலைந்து திரிந்தார்கள், சிலர் வாழால் வெட்டப்பட்டார்கள், அப்படி எல்லாம் சிலர் என்று சொல்லி சொல்லப்படுறது. ஆகவே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை விட பெயர் குறிப்பிடப்படாத பல பரிசுத்தவான்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இவர்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இன்னும் ஒருபடி மேலே போனால், நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தவான்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு முன்பாக தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்தவான்களை நாம் பார்த்து அவர்களை கவனித்து நாம் கவனமாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று கர்த்தருக்குள்ளே நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே அந்த வகையிலே இந்த நாளிலே ஏனோக்கை குறித்து நாம் சற்று நாம் கவனித்து நம்முடைய கவனத்தை கொஞ்சம் அவர் பக்கமாக நாம் திருப்புவோமானால் நமக்கு நலமாக இருக்கும். இன்னும் அது இது இப்படி இருக்க, நாம் வந்தபடி நாம் திரும்பி போவோமாக இருந்தால் அதனால் நமக்கு ஒரு நன்மை இல்லை. ஆராதனைக்கு வந்தபடியே நாம் திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியமாகும். தேவனுடைய வசனத்துக்கு நாம் அந்நியர்களாக மாறிடக்கூடாது. தேவனுடைய வசனத்தை நாம் புறக்கணித்திடாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்து தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் எடுத்து அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். தேவனை குறித்த அறிவு நமக்கு இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த அறிவு நம்முடைய வாழ்விலே அனுபவமாகாவிட்டால் அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? ஆகவே வேதத்தை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு நம்முடைய வாழ்விலே அனுபவமாக வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்வதற்காக வேதத்திலே தேவனை பார்க்க வேண்டும், வேதத்திலே தேவனை பார்க்க வேண்டும். வெறும் அறிவுக்காக நாம் வேதத்தை நாம் படிக்கிறவர்களாக அல்ல, வேதத்திலே வேதத்தின் தேவனை நாம் காண வேண்டும். அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை, எது நல்லது எது கெட்டது, எது சரி எது பிழை என்பதெல்லாம் நாம் பகுத்தறிய வேண்டுமானால் தேவனுடைய வசனத்துக்கு நாம் போயே ஆக வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். அதாவது நான் வாழுவதற்கு எனக்கு வழிகாட்டுகிற உம்முடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். நான் வாழ நீ எழுதி கொடுத்த வேதம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே நமக்கும் தேவன் இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இதன்படி நடப்பமாக இருந்தால் வழிதப்பி போக மாட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த 5:22 இப்படியா சொல்றது, ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து. சோ கடந்த சில நாட்களாக என் மனசிலே இந்த சஞ்சரித்துக் கொண்டு இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை என் மனசில் அதிகமாக செயல்படவே அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக கர்த்தருடைய கிருபையால யோசித்து அதை குறித்து பேச உட்படுகிறேன். எனக்கு அருமானவர்களே, தேவனுடைய வசனம் அது ஒரு பெரிய ஒரு நெடுஞ்சாலை போல பாருங்க, அது போக போக போய்கிட்டே இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை அசைக்கக்கூடிய வல்லம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது என்று 19 சங்கீதம் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற கண்டுகொள்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இப்ப என்ன கவனிங்க, இந்த சஞ்சரித்தான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதைத்தான் நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சஞ்சரிக்கிறது என்கின்ற வார்த்தை தொடர்ச்சியான ஒன்றை குறிக்கிறது, தொடர்ச்சியான ஒன்றை அது குறிக்கிறது. அப்படியானால் ஏனோக்கு தொடர்ச்சியாக தேவனோடு வாழ்ந்தான், தொடர்ச்சியாக தேவனை விசுவாசித்தான், தொடர்ச்சியாக தேவனோடு உறவாடினான், தொடர்ச்சியாக தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், தொடர்ச்சியாக தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான், தொடர்ச்சியாக தேவனோடு உறவாடி இருக்கிறார். ஆகவே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். சோ இந்த வாழ்வு தான் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சோ நாமும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதை ஏனோக்கு நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அவன் இந்த பூமியிலே வாழும் போதுதான் தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லி வேதம் சொல்றது. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறது என்ற அர்த்தம் என்ன? ஒரு தொடர்ச்சியான வாழ்வு. என்ன கவனிங்க, ஆதாமும் தேவனோடு சஞ்சரித்தாரு, ஆதாமும் தேவனோடு ஐக்கியமாக இருந்தாரு, ஆதாமும் தேவன பிரசன்னத்தில், ஆனால் தொடர்ச்சியாக அவனால் அதை கீப் பண்ண முடியாமல் போயிட்டது. தொடர்ந்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அவனால் காத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. தொடர்ந்து தேவனோடு உறவாட முடியாமல் போய்விட்டது. தொடர்ந்து தேவனோட பிரசன்னத்தை அனுபவிக்க அவனால முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் சாத்தான் திட்டமிட்டு தேவனோடு ஐக்கியமாக இருந்த, தேவனோடு உறவாடின, தேவனோடு இருந்த ஆதாமுடைய உறவை உடைத்தான் சொல்லி நாம பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, ஆதாம் தேவனோடு ஐக்கியமா இருந்ததை பார்த்து பொறாமை கொண்ட சாத்தான் அந்த உறவை உடைத்து ஜெயம் கொண்டான் சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு வந்த ஏனோக்கு, ஏழாம் தரம் தலைமுறையாக வந்த ஏனோக்கோ தேவனோடு தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார், தொடர்ந்து தேவனோடு வாழ்ந்து கொண்டே இருந்தார். அதாவது எவ்வளவு காலம்? 300 ஆண்டுகள். அவன் வாழ்ந்த டோட்டல், அவன் இந்த பூமியில வாழ்ந்த முழுவதுமான வாழ்க்கை எவ்வளவு? 365 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். முதல் 65 ஆண்டுகள் தேவனோடு அவன் வாழவில்லை. ஆனா மெத்துசாலா பிறந்த ஆண்டு 300, அதுக்கு பிற்பாடு 300 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவன் தேவனோடு வாழ்ந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் போட்டு வச்சுக்கொள்ளுங்களேன், இதுக்குள்ளேயே நாம எத்தனை தடவை ஸ்ட்ரகிள் பண்ற பாருங்க. இதுக்கிடையிலேயே தேவனோடு நாம வச்சிருக்கிற உறவை மெயின்டைன் பண்ணாம பலர் பல நேரங்களில் தடுமாறுகிறோம் பாருங்க, பல நேரங்களில் போராடுகிறோம் பாருங்க, பல சம்பவங்கள் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுக்கு இடையிலே வரும் பொழுது பல இடங்களில் நாம தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம், தடம் புரண்டு போகிறோம். ஆனால் ஏனோக்கின்ற தேவனுடைய மனுஷனோ ஆதாமுக்கு பிற்பாடு 7ஆம் தலைமுறையில வந்தாலும் 300 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேவனோடு உறவாடி, தேவனோடு நடந்து, தேவனோடு சஞ்சரித்து, விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, ஆதாம் தேவனோடு வைத்திருந்த உறவை உடைத்த பிசாசு ஏனோ கூட காலத்திலும் இருந்திருக்கிறார். ஏன் அதிகம் போவார்? இன்றைக்கு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற இதே சாத்தான், இதே பிசாசு அன்றைக்கு ஏனோக்கின் காலத்திலும் இருந்திருக்கிறார். மறுபக்கத்திலே பார்த்தால் அவனுக்குண்ட ஒரு சபை இல்ல, அவனுக்குண்ட ஒரு போதகம் இல்ல, இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற முழு வேதம் அவனிடத்தில் இல்ல. ஆனால் தனியொரு நபராக, தனியொரு மனுஷனாக தேவனோடு நடந்து, தேவனோடு சஞ்சரித்து 300 ஆண்டுகள் தேவனை புரியப்படுத்தி மகிமைப்படுத்தி மரணத்துக்கே டிமிக்கி கொடுத்து போய்விட்டான் அந்த மாமனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நாம் இன்றைக்கு என்ன சொல்றோம், ஐயோ கஷ்டமா இருக்குது, கர்த்தரோடு நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தில் வெளியில சொல்லாவிட்டாலும் உள்ளத்துல நாம நினைக்கிறோம் இல்லையா, God knows everything, even whatever in our heart right now. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தானா? ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஏனோக் வாக் வித் God அப்படின்னு சொல்லி. இதே பதத்தை நோவாவுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்றது டோவா தேவனோடு நடந்தான் என்று சொல்லி. சோ தேவனோடு நடக்கிற வாழ்வு, அதாவது தேவனோடு கண்டினியூவாக தொடர்ச்சியாக வாழுகிற வாழ்வு, தேவனோடு தொடர்ச்சியாக வாழுகிற வாழ்வு, இதைத்தான் வேதம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டது. என கரிமான தேவ ஜனமே, கர்த்தருடைய திருச்சபையே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு அனுப்புகிற அழைப்பு என்னவென்றால், ஏனோக்கை போல நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்தாலும், இந்த அவபக்தியுள்ள உலகத்திலே வாழ்ந்தாலும், இந்த அசுத்த உலகத்திலே வாழ்ந்தாலும், பாவ காட்டை சுவாசித்தாலும், ஏனோக்கை போல நீயும் நானும் தேவனோடு சஞ்சரிக்க தேவன் நம்மை அழைக்கிறார் என்கிறது அறுதியும் உறுதியுமாக சபைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் தெரிவிக்கிறேன். Come to the right track. நீயும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், நீயும் தேவனோடு நடக்க முடியும், நீயும் தேவனோடு வாழ முடியும், தொடர்ச்சியாக தேவனோடு உறவாட முடியும். இதற்கு ஏனோக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார். நம்மை போல மாம்சத்தில் வாழ்ந்தவன் தான், அவனுக்கும் போராட்டம் இருந்திருக்கிறது, அவனுக்கும் கஷ்டம் இருந்திருக்கிறது, அவனுக்கும் பிசாசு இருந்திருக்கான், எதிர்கள் இருந்திருக்கிறான். ஆனாலும் தனியொரு மனிதனாக தேவனோடு தொடர்ந்து சஞ்சரித்திருக்கிறாரு, தேவனோடு நடந்திருக்கிறானு, தேவனோடு வாழ்ந்திருக்கிறானு, தேவனோடு உறவாடி இருக்கிறானு, தொடர்ந்து தேவனோடு இருக்கிற உறவை காத்து கொண்டிருக்கிறானு. இந்த நிலைமைக்கு நீ நானும் வரணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவனோடு தொடர்ந்து வாழுகிற ஒரு வாழ்வு, தொடர்ச்சியாக தேவனை தேடுகிற ஒரு வாழ்வு, அதுதான் சஞ்சரிக்கிற வாழ்வு, அதுதான் தேவனோடு நடக்கிற வாழ்வு. தேவனோடு நடக்கிற வாழ்வு ஏனோக்கு தேவனோடு நடந்தான. ஒருவர் இப்படி சொன்னார், ஒரு நாள் வளமை போல ஆண்டவர் வந்து ஏனோக்கோடு பேசி பேசி ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நடந்து போனாங்க. நான் சொல்றத கற்பனை பண்ணி, ஏன்னா ஏனோக்கு தேவனோடு நடந்தானா? அப்ப தேவன் ஒரு நாள் அவனுடைய தேடி வந்து ரெண்டு பேரும் ஏனோக்கும் தேவனோடு பேசி ரெண்டு பேருமாக கதைச்சு 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 நடந்து போய்கொண்டே இருக்காங்க. அப்ப அப்படியே பேசி நெடுந்தூரம் போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாராம் ஏனோக்க பார்த்து, ஏனோக்கு அதிக தூரம் வந்துட்டோம், என் வீடு பக்கத்துல தான் இருக்குது, பா போயிடும்னு சொல்லி ஏனோக்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு வீட்டை. அதுக்கு ஏனோக்கு திரும்பி வீட்டை தன் சொந்த வீட்டுக்கு போகவே இல்லை. இப்ப மனைவி தேடுறாள், ஐயோ என் கணவனை காணல. பிள்ளைகள் தேடுகிறார்கள், ஐயோ எங்கள் அப்பாவை காணல. ஏனென்றா அவனுக்கு குமாரரும் குமாரத்தியோடு இருந்திருக்காங்க. அவன் போயிட்டான், போன ஏனோக்கு திரும்பி வரவே இல்லை. பாரு, த பைபிள் சேஸ் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டானா? என்ன கரிமான தேவ ஜனமே, காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லி சொல்லப்பட்டான். தொடர்ச்சியான ஒரு வாழ்வு. இப்ப என்ன கவனிங்க, நீங்களும் நானும் தேவனோடு ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்வு, ஒரு உறவு நாம வைத்திருக்க தேவன் அழைக்க, இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வா? சரி, இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எப்படி தேவனோடு நாம் தொடர்ச்சியாக வாழறது. தேவனோடு தொடர்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வு என்றால் என்ன? ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்திருக்கிறாரு, எப்படி தேவனோடு நடந்திருக்கிறாரு சொல்லி நாம் சில காரியங்களை சுருக்கமாக நாம் பார்க்க போறோம். பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வென்றால் அனுதினமும் தேவனோடு வாழுகிற வாழ்வாகும். நான் சொல்றது நல்லா கம்பீங்க, டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். சத்ரு உங்களுடைய மைண்டுகளை மெய்கிறதுக்கு இடம் கொடுக்காது. யூ ஆர் சிட்டிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய தேவ ஜனமே, சத்ரு உங்களுடைய நினைவுகளை கொள்ளை கொள்ளாதபடி தயவு செய்து ஜாக்கிரதா இருங்க. சோ தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வு என்றால் என்ன? அனுதினமும் தேவனோடு நடக்கிற வாழ்வாகும், அனுதினமும் தேவனோடு உறவாடுகிற வாழ்வாகும், அனுதினமும் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிற உறவாகும். சோ இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. சோ அப்படியானால் அனுதினம் எப்படி நாம் தேவனோடு வாழுகிறது, அனுதினமும் எப்படி நாம் சஞ்சரிக்கிறது சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அதைத்தான் இலகுவாக சொல்றேன், கவனிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கணும் சொன்னால் அனுதினமும் தேவனை தேடுபவர்களாக இருக்கணும். எப்படி அனுதினமும் தேவனை தேடுறது? அதுதான் நமக்கு தெரியுமே. அனுதினமும் ஜெபத்திலே அவர் முகத்தை நாம் தேடுபவர்களாக இருக்கணும். அன்றாட வாழ்விலே தேவனை அவருடைய முகத்தை நாம் தேடுபவர்களாக இருக்கணும். சங்கீதம் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆகவே அவன் அடிக்கடி தேவ சமூகத்தை தேடுறான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல, ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல நீங்களும் நானும் சஞ்சரிக்கப்படும் நடக்கப்படுமாக இருந்தால் அனுதினம் தேவனை நோக்கி நாம் மண்டாடுகளாக ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அதுதான் நம்முடைய உறவை பில்டப் பண்ணுது, ரிலேஷன்ஷிப். உறவு தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை நம்ம எங்க டெவலப் பண்றோம்? இன் அவர் பிரேயர் லைஃப், நம்முடைய ஜெப வாழ்விலே தான் நாம் தேவனோடு பேசுகிறோம். நமக்குள்ள நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது தேவ சமூகத்தில் நாம் கொட்டுகிறோம். நமக்கு தெரியுமே அன்னாலை குறித்து சொல்ல போன பொழுது அவள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்டி விட்டாளாம். எப்படி ஒரு மனிதன் ஒரு மனுஷன் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊட்ட முடியும்? தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் மனம் திறந்து கொட்டி விடுகிறது. தேவடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததினாலே நான் உங்களை சிநேகிதன். நான் உங்களுக்கு கொண்டு மறைக்கல. அப்ப உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? ஹலோ, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? ஒளிவு மறைவில்லாம ரெண்டு பேர் பேசிக் கொள்வாங்க. இதுதான் தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும். 1 Samuel 18 வாசிக்கும் பொழுது யோனாத்தனுடைய ஆத்மா வந்து தாவீதோடு இசைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது அவங்க ரெண்டு பேரு அவன் யோனாத்தான் மறித்த போது தாவீது புலம்பல் பாடும் சொல்றான், யோனாத்தானே உன்னுடைய சிநேகை ஸ்திரீகளின் சிநேகத்தின் பார்க்க மேலானதா அப்படின்னு சொல்லி அவன் மேல அவன் பாடுகிற புலம்பலை பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு ஆகவேதான் ஒரு கட்டத்தில் யோனாத்தான் தன் சிநேகனுக்காக தன் தகப்பனோடு வாதாடி அவனுடைய உயிரை காப்பாற்ற தன்னுடைய உயிரை பணையம் வைத்து தாவீதை காப்பாற்றேன் சொல்லி நான் பார்க்கிறேன். ரெண்டு பேரும் மறைச்சு கொள்ளாமல் மனம் திறந்து பேச சில காரியங்களை தாய் தகப்பன் கூட சொல்ல முடியாது இல்லையா? ஆனா ஒரு நல்ல நம்பிக்கையில் ஒரு நண்பன் சொன்னா மனம் திறந்து கதைக்கிறது, இது நாம் அறிந்த உண்மை. ஆகவே இயேசு சொல்றாரு, நான் உங்களை சிநேகன். அர்த்தம் என்ன? பிதாவிடத்தில் நான் கேட்டு எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததுனாலே நான் உங்களை சிநேகன். அதாவது சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லாம மறைக்காம பிள்ளைகளுக்கு ஜெப நேரத்தை இந்த உலகம் களவெடுத்து விடுகிறது. இன்றைக்கு அநேக தேவோட பிள்ளைகளுக்கு அன்றாடம் தேவனோடு உறவாடுறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அநேக தேவோட பிள்ளைகளுக்கு அன்றாட தேவ சமூகத்தை ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு சமயம் இல்லை. பிகாஸ் தே ஆர் சோ பிஸி இன் தேர் லைஃப். வாட் அ மிசரபிள். ஏதோ ஒரு நாள் தேவனை தேடுகிறது, தேவனோடு சஞ்சிக்கிறது அல்ல, சஞ்சரிக்கிறது அல்ல. அல்லது எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் ஜெபிக்கிறேன். அது எப்படி இருக்கு? எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இங்க பாரு, இந்த உலகத்துல உண்மையா நேசிக்கிற ஒரு நபரை பார்த்து நீங்களே நானும் அப்படி வாத்திய சொல்ல முடியுமா? நேரம் கிடைக்கிற போது உன்ன வந்து சந்திக்கணும்னு சொல்லி, ஆனா அவட்ட பேசுறேன் சொல்லி. ஆண்டவரை உண்மையாக நாம் தேடுறது உண்டானால், உண்மையாக நம்முடைய வாழ்வில் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறது உண்மையானால், சத்தியமானால், அன்றாட நாம் தேவ சமூகத்தை நாம் தேடணுமே, அவரை தரிசிக்கணுமே, அவரோடு பேசணுமே, அவரோடு உறவாடணுமே. ஆகவே தான் நம்முடைய ஜெப வாழ்வை அன்றாட நாம மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும். ஆகவே இன்றைக்கு பல தேவோட பிள்ளைகளை ஜெப நேரத்தை சத்துரு கெடுத்து விட்டா பாருங்க, வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கிறது. வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கிறது, வருஷங்கள் கரைந்து போகிறது, காலங்கள் கடந்து போகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே நாம் இருக்கிறோம். We have no any change not at all in our life. What a miserable. அன்றாடம் ஜெபம் தேவனுடைய முகத்தை தேடுறது, தேவனோடு உறவாடுறது, தேவனோடு பேசுறது, ஆறி அமர்ந்து அவருடைய உள்ளத்தை உணர்ந்து ஆண்டவரே என்ன சொல்றீர், நீ என்ன சொல்றேன், இந்த அடியனுக்கு நீ என்ன சொல்றேன், அதை விட்டுட்டு என்னத்துக்கு சோத்திரம் சொல்ற? அது வேறு சோத்திர சோத்திரம். அதை பற்றி மாத்திரம் எடுக்கிறது, லிஸ்ட் அடிக்கிறது, அந்த அந்த தேவை, இந்த தேவை, அவருக்கு இவரெல்லாம் செவமணி இயேசு நமது பிதாவை ஓடு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அதப்படியெல்லாம் நமக்கு எங்க இருக்கு? நம்ம மைண்ட் எங்கேயோ அவசரப்பட்டு கொண்டிருக்குது, அடுத்த வேலை இருக்குது, அடுத்த காரியத்துக்கு போகணும், அவருக்கு அன்றோம் பண்ணணும், இவரோட கதைக்கணும், அங்க போகணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், வீட்டுல அதை செய்யணும், அதை நம்ம மைண்ட் வச்சுட்டு ஓடு. பிகாஸ் வி ஆர் சோ பிஸி. இதவளாய் சந்திரம் போல மாறிட்டோம் இல்லையா? இன்னைக்கு தேவனை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லையே. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு ஐயா, நம்ம எல்லாத்துக்கும் நேரத்தை எடுத்துக்கொண்டோம். ஆனா ஆண்டவரோடு நாம நம்ம நேசிக்கிற தெய்வத்தோடு நம்ம தேடி வந்த தெய்வத்தின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு பேசி, அவரோடு உறவாடி, அவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே நீர் என்ன சொல்றீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் ஆண்டவரே என் வழிகளை எனக்கு போதி, நடக்கக்கூடிய வழி எனக்கு போதிங்க, நான் ஏதாவது தவறி நடக்கிறேன்னா, எங்கேயாவது நான் பிளவுறேன்னா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, என்ன திருத்துங்க, ஆண்டவரே என்ன நடத்துங்க, நான் என்ன செய்யணும் பேசுங்க சொல்லுங்க. அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு உறவாடுற தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி, வனாந்தரம் போன்ற நிலைமை, செழிப்பாக இருக்க வேண்டிய நிலங்கள் எல்லாம் வறண்டு போய்கிட்டு. காரணம் என்ன? தேவனோடு உறவாடாத மனுஷனுக்குள்ள எப்படி ஒரு ஆவிக்குரிய களிப்பு இருக்க முடியும், எப்படி அப்படி ஆவிலே பலம் இருக்க முடியும்? 84 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உம்பிலே பலம் கொள்கிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடந்து அதையும் நீருடாக்கி. அர்த்தம் என்ன? உம்மிலே பலம் கொள்வர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே வசப்படுத்திக் கொள்கிறார்கள், அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஆசீர்வாதமாக்கி கொள்கிறார். எவர் தெரியுமா? கத்தரில பலம் கொள்கிறவர்கள். ஆண்டவரில் பலம் கொள்கிற மனுஷன் அழுகையும் பள்ளத்தாக்கையும் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்றாரு. அது எப்படி? அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து, கத்தருக்கு காத்திருந்து, தேவ பலத்தில் அவன் செட்டை அடித்து எழும்புகிறான். பாருங்கள், நடந்தாலும் சொற்படியான், ஓடினாலும் இழப்படியான். ஏன் தெரியுமோ? அவன் தேவ சமூகத்தில் தன் விசுவாச நரம்புகளை பலப்படுத்தி தேவனோடு நடக்கிற மனுஷனாக இருக்கிறபடியால் அவன் சோர்ந்து போகாமல் இடப்படியாமல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறான். பாரு, நம்ம மனசாட்சிக்கு தெரியும். இந்த இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இனி அடுத்த ஞாயிறு வரைக்கும் அந்த 6-7 நாளுக்குள்ளேயும் நாம எத்தனை நாள் ஆண்டவரை தேடுறோம்? நான் உங்களுக்கு தான் சொல்றேன், எனக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன். God knows our heart. எத்தனை தாய்மார் நாம ஜெபம் பண்ண போறோம், என்றைக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறோம் இல்லையா? எத்தனை தகப்பன்மார் என்றைக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறோம் இல்லையா? அது தேவனுடைய இருதயத்துக்கு எட்டுபடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய ஆவியை அமரப்பண்ணி அவசரப்படாமல், கர்த்தாவே நீர் என் தேவன், என் தேவனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கலும் உம்முடைய புராணங்களை செல்கிற ஒரே நாள் நல்லது. உம்முடைய சமூகம் எனக்கு இன்பமானது. அடுத்த உண்மை தேடுகிற கர்த்தாவே நீர் என்ற வாழ்வில முதலிடம். அடுத்த நீர் என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்காக சிலுவல மறித்த தேவ குமாரனை ஓம் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வு. ஏனோக்கு அழுதினமும் தேவனோடு நடந்திருக்கிறார். இடைவிடாமல் தேவனோடு இருக்கிற அக்கியத்தை காத்துக்கொண்டார். எனக்கு அன்பு தேவ ஜனங்களே, அன்றாடம் சபத்தில் தேவ முகத்தை நாம் தேடணும். எனக்கு தெரியும் பலர் நீங்க வேலை பணி இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது, திரை பெற்று அதெல்லாம் உண்டு, உண்மைதான். ஆனால் 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 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் அவர் லைஃப், வாழ்க்கையில முதலிடம் தேவனுக்கு, முதலிடம் ஆண்டவருக்கு. அந்த வரியை நாம மாட்டக்கூடாது. முறைமைகளை மாட்டினால் முரண்பாடு வாழ்வில் பாரது தவிர்க்க முடியாமல் போயிடும். அப்ப முதலாவது தேவனுக்கு, ஆண்டவரே ஃபாதர் பண்ணது போல ஒவ்வொரு நாளும் உம் திருப்பாதம் ஓடி வர வேண்டும். அதை நம்ம எங்கேயோ வர்றோம் இல்லையா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்க, எப்பவும் வருவான், என் மக்கள் எப்பவும் வருவான், என் மக்கள் எப்ப வருவான் பார்த்துட்டே இருக்க. ஆண்டவரை கொஞ்சம் பொறுங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வார். சரி, ஒரு நாளைக்கு நம்ம வேலை போடுவாள் ஜெபிக்க முடியாமல் போயிட்டு, ஓகே. அடுத்த நாளாவது நேற்று ஜெபிக்கையிலே, நேற்று ஜெபிக்கையிலே, நேற்று ஜெபிக்கையிலே, நேற்று அப்படியான ஒரு துக்கம் நமக்குள்ளே இருக்குதா? ஆனா நமக்குள்ளே இருக்க துக்கம் எல்லாம் என்ன? நமக்கு திருப்பிக் கொள்ள 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் கவித்து பிளீஸ் படிங்க, 10 வசனம்.
தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பதலை உண்டாக்குகிறது.
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பதலை உண்டாக்குகிறது. எது? தேவனுக்கு ஏற்ற துக்கம். See the word, open the Bible, open your heart also, what the Bible says. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் அம்மா மாரு பாருங்க, ஐயா மாரு கொஞ்சம் பாருங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் படிங்க.
தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது
இடமில்லாமல்
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு வருது. செய்யாமல் விட்டுவிட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருகிறது. அங்கே தொடர்ந்து படிங்க.
லௌகீக துக்கமோ லௌகீக துக்கமோ
என்னவா?
மரணத்தை உண்டாக்குகிறது.
அப்ப ரெண்டு விதமான துக்கத்தை குறித்து இந்த வேதம் சொல்றது. அந்த கவனிங்க, அந்த வசனம். ஒன்று லௌகீக துக்கம், மற்றது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இப்ப ரெண்டு துக்கம் இருக்கு, ரெண்டு துக்கத்தோட விளைவை பாருங்க. நன்றா கவனிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜீவனை கொண்டு வருது. ஆனா லௌகீக துக்கம் உலக கவலையோ என்னத்தை உண்டு பண்ணுதா? மரணத்தை. நீங்களே உங்க வேதத்துல ஆண்டவருடைய வசன என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நமக்குள்ள இருக்கிற கவலை எல்லாம் அதிகமாக அதிகமாக ஆராய்ச்சி பார்த்தால், வெளிப்படையாக நாம ஆராய்ச்சி பார்த்தால், வெளிப்படையாக நாம் ஆராய்ச்சி பார்த்தால், வசனம் என்ற கண்ணாடி முன்னாக நின்று ஓப்பனாக பார்த்தால், இன்றைக்கு உலகத்திலே உலக காரியங்களை குறித்தே அதிகம் நாம கவலைப்பட்டுக் கொண்டிருக்கோம். உலக காரியங்களை அது இல்லை, இது இல்லை, அது அப்படி, இது இப்படி, அது போதாது, இது போதாது, இவைகளை குறிச்சே நாம அதிகம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தேவனை கேட்டு துக்கம் நமக்குள்ள எங்கே? நேற்று செபிக்க இல்லை, நேற்று தேவனோட முகத்தை தேட இல்ல, தேவனோட உறவாட இல்ல, அவ இன்றைய நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்றைய நாளை நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நேற்று நான் செபிக்க முடியாம போயிட்டுதப்பா, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீ தான் தஞ்சம், எனக்கு உம்முடைய உறவு வேண்டும், உம்முடைய அன்பு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இதோ வந்து விட்டேன், தகப்பனே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கு, உண்மை நோக்கி பார்க்க. அடுத்த நாளாவது நான் ஓடக்கூடாது. ஒரு நாள் போகுது, சவாலிச்சாச்சு. அடுத்த நாள் போகுது, பல வேலைகள் களைப்பா இருக்கு, படுத்தாச்சு. அடுத்த நாள் போச்சு, அங்க போகணும், இங்க டிராவல் பண்ணணும், போச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. எப்பயாவது இருந்துட்டு ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்றோம். ஏய்யா, ஜெபம் பண்றது ஊழிய காலுக்கு மாத்திரமா? அப்படி பைபிள் எங்கதான் இருக்குது? தேவோட பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு உறவாடுறது எங்கே? தேவனோடு உறவாடுறது எப்படி? ஆகவே அனுதினமும் தேவ முகத்தை தேடுறதுக்கு ஒப்புக்கடு போல ஆண்டவரோடு அனுதினம் உறவாடுறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கு. அனுதினம் தேவனை தேடுகிற உறவுக்குள்ள வரவணும். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வு நீயும் நானும் வாழணும். பொல்லாத இந்த உலகத்தில் சொந்து போகாமல், தேவனை துக்கப்படுத்தாமல், தேவனுக்கு மகிமையாக நீயும் நானும் வாழ்வதற்கு அனுதினமும் தேவனோட முகத்தை நாம் ஜபத்திலே தேடுவோளாக இருக்கணும். உன் ஜப நேரத்தை இந்த பொல்லாத உலகம் களவெடுத்துடாதபடி, சூறையாடாதபடி காத்துக்கொள். அம்மா மாறி காத்துக்கொள், ஐயா மாறி காத்துக்கொள், ஜப நேரத்தை காத்துக்கொள். தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு பேசுகிற, தேவனோட முகத்தை தேடுகிற நேரத்தை விட்டுறா. அதுதான் வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பது மறந்துடாதே. வாழ்விலே நெருக்கங்கள் வரும்பொழுது நாம சொல்லாமலேயே தேவனிடத்திலே போறோம், தப்பில்லை. தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் நம்ம பண்டாடுறோம், பிழை இல்லை. ஏங்க நான் கேட்கிறேன், தேவைகளுக்காக மாத்திரம் நாம தேவனை தேடுவோமாக இருந்தா, நம்மை போல பரிதபிக்கத்தக்கவர் வேறு ஒருவர் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. தேவன் நம்முடைய வாழ்வில் தேவனாகவே இருக்கார். தேவன் நம்முடைய வாழ்வில் தேவனாக இருக்க, நம்மை படைச்ச தேவனுக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து மண்டியிட கடவும் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை உயிர்ப்பித்த தெய்வத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட வாருங்கள். எனக்காக, உனக்காக, மண்ணான மனுஷனாகிய உனக்காக, எனக்காக தன் உயிரையும் கொடுத்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து மனத்தை வென்று உயிரோடு எழுந்து இன்றும் என்றும் வாழுகிற தெய்வம், நம்மை வாழ வைத்த தெய்வம், நம்மை வாழ வைக்க வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தெய்வத்தோடு உறவாட, அவர் பாதத்தில் நமக்கு அமர, அவருடைய முகத்தை தேட நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டால் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அலுவர்களை அதிகரித்துக் கொண்டோம். So we don't have enough time to seek the kingdom of God first of all in our life. வாழ்க்கையில் அதிக அலுவல்கள் அதிகரிக்கும், அதிகரித்திருக்கு. அந்த டிமீன், இந்த டிமீன், அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவட கதைக்கணும், இதை கதைக்கணும். சோ லார்ட், ஐ ஆம் சாரி, இன்றைக்கு உண்மை தேடி வர எனக்கு நேரம் இல்லை. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு டெர்மினா அந்த குறிப்பிட்ட டெர்மினுக்கு டைமுக்கு போறோமே, தப்பு இல்லை. ஆனா தேவனை தேடுறதுக்கு ஏன் நாம ஒரு நேரம் கொடுக்கிறோம் இல்ல? கடந்த நாட்களிலே உன் வாழ்க்கையை நீ சோதிச்சு பாரு, எப்படி நீ தேவனோடு உறவாடி இருக்கிற? கடந்த நாட்களிலே எப்படி தேவனுடைய முகத்தை தேடி இருக்கிற? எவ்வளவு நேரம் நீ செபித்திருக்கிறாய்? அன்றாடம் தேவனுடைய முகத்தை தேடுகிறாயா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அல்லது கிளிப்பிள்ள போல, சின்ன பிள்ளை போல, அஞ்சு நிமிஷம் ஜெபம், பத்து நிமிஷம் ஜெபம், பதினஞ்சு நிமிஷம் ஜெபம், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாயிட்டு இன்று வரைக்கும் அந்த சின்ன பிள்ளை மாதிரியே நாம ஜெபிச்சுட்டு இருக்கிறவன். ஏய்யா, நம்முடைய ஜெபத்துல ஒரு வளர்ச்சி வேண்டாம், கபடி ஜெபத்தில் ஒரு மாற்றம் வேண்டாம் ஐயா. தேவன் விரும்புறபடி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விருப்பம் வேண்டாம் ஐயா. நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம நேசிக்கிற தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த கர்த்தாவே, உலகம் எல்லாம் மாயா, நீதான் மெய் ஐயா, காண்றதெல்லாம் அழிந்து போகும் ஐயா, காணாதவர்கள் நித்தியதா, நீர் ஒருவர் தான் ஆண்டவர், நீர் என்ற ஆத்மேசர் ஆண்டவராய் இயேசுவே, என் மூலிதத்தோடு உண்மை தேடுவேன், நீர் என் வாழ்வில் ஆண்டவரப்பா, பணிகிறனும் திருப்பாதத்தின் தேவ பாதத்திலே விழுந்து கிடந்தால் என்னதான் நமக்கு குறைய போகிறது? ஆகவே தேவன் நம்முடைய வாழ்வில் சரியாக இடப்பட முடியல. நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, தேவன் நம்முடைய வாழ்வில் சரியாக செயல்பட முடியல. என்னடா நாம தேவனுடைய முகத்தை சரியாக பேர்ற இல்ல. மறுபக்கத்தில் பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு. என்ன வேணும், எல்லாம் இருக்கு, வீடு இருக்குது, வேலை இருக்குது, காசு இருக்குது, தொழில் இருக்குது, படிப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆகவே கர்த்தரனே ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். டைமுக்கு டைம் நான் ஜெபம் பண்றேன். இடையில சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமோ, பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் இருந்திருந்தா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். தட்ஸ் ஆல். ஹலோ, என்ன வேணும், வீடு இருக்குது, கார் இருக்குது, நகை இருக்குது, பணம் இருக்குது, வேலைகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்க. இதுதான் அநேகனை ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான வாழ். நான் சொல்ற கொஞ்சம் கேளு, நான் சொல்ற கொஞ்சம் கேளு. உலகத்தில் அநேகர் அப்படி வாழ்றாங்களே, ரட்சிக்கப்படாத பலர் நல்லா வாழ்றாங்களே. அப்படி பார்த்தா பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, படிப்பு இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, பிள்ளைகள் ஒளிமுறை கண்டு போல இருக்கிறாங்க. அப்ப அவங்க அப்படி வாழ்றாங்களே, அப்படி நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்ப உலக பிரகாரமான தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட ஐ ஆம் எ பிளஸ்ட் பர்சன், இஸ் இட் ட்ரூ? இதுதான், இதுவா சத்தியம், இதுவா தேவனுக்கு முன்பாக உண்மை? இது உலகம் கொடுக்கிற ஒரு 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 விதமான ஒரு மாளிப்பார். ஆனா மெய்யான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்? மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, நம்பினா நம்புங்க, நம்பாட்டா அப்படிங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் இருந்தால், அவன் தேவ கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நான் பக்தி உள்ளவனாக இருந்து எனக்காகவே நானே பக்தியாக இருந்து மரிச்சு போனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா? நான் பரிசுத்தமாக வாழ்ந்து நான் என் பரிசுத்தம் என்னோட செத்து போயிருந்தா நான் ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா? ஒருவேளை அவன் என்ன ஐஸ்வர்யவான் போல அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்திருக்கலாம், அவன் என்ன ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா? லிசன் டு மை ப்ளீஸ். ஐஸ்வர்யவான் நான் பாக்குறோமே, அந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன குறைச்சி இருந்தது? அப்ப நான் அவனை கேட்கிறேன், அவன் என்ன ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக இருந்தா? நீங்களே சொல்லுங்க மனசாட்சி தொட்டு. அவை ஏமாறாதீங்க, போலாது போலிகளை நம்பி நாம ஏமாறக்கூடாது. சத்துருவின் கிரிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஆகவே ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருந்தால், ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக இருந்தால், ஆசீர்வாதமான ஒரு நபராக இருந்தால், அந்த மனிதன் முதலாவது தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அநேகருக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தான் ஆசீர்வாதமான ஒரு மனுஷன். வனாந்திரத்தில் மூன்று நாளாக இருக்கிறாங்க. இயேசு மூன்று நாளாக வந்த ஜனங்களுக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போதிக்கிறார். ஆனா மூன்று நாளாக சாப்பிடாம இருக்கிறார். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன இருக்குது உங்கிட்டத்துல? ஒன்றும் இல்ல. அப்ப அங்க ஒரு பையன் இருந்தா, ஒரு சிறுவன் இருந்தா, அவனிடத்துல என்ன இருந்தது? அவன் கையில அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் இருந்தது. அந்த பையன் நல்லா கவனிங்க, பல ஆயிரங்களுக்கு அந்த சிறு பையன் ஆசீர்வாதமாக மாறிட்டானே பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. வனாந்திரத்துல மூன்று நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிற அப்போ சில பார்த்து, என்னப்பா வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்ல. அப்ப சொல்றாங்க, இங்க ஒரு பையன் இருக்கான், அவடத்துல அஞ்சு அப்பமும் ரெண்டு மீரும். இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது எப்படி போறது? அப்ப ஆண்டு சொன்ன, அதை கொண்டு வா. அதை கொண்டு ஆண்டோட கருத்துல கொடுத்த போது கத்தர் அதை ஆசீர்வதித்தாரு. அங்கிருந்து எல்லாரும் சாப்பிட்டார்களா? சொல்றது சாப்பிட்ட புருஷர் மாத்திரம் 5000 பேர், புருஷர் மாத்திரம், முழு புருஷர் மாத்திரம் 5000 பேர். அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் அது வேற. இவ்வளவு பேரும் சாப்பிட்டு திருப்தி இருந்தார்களே, எப்படி இவ்வளவு பேருக்கும் அந்த சிறு பையன் ஆசீர்வாதமாக மாறினானே? கொஞ்சம் யோசித்து பாரு. அவன் தன்னுடைய என்ன அப்பத்தையும் தன்னுடைய மீனையும் தானே வச்சிருந்தா இவ்வளவு பேருக்கும் அவன் ஆசீர்வாதமாக மாறி இருக்க முடியுமா? கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்ன போஷிக்கிறாரு, நான் தின்ற நீங்க எல்லாம் இருங்க, பேசாம இருங்க, இதுவா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு? நீங்க எப்படி இருங்க, நான் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கேன், இதுவா ஆசீர்வாதமான வாழ்வு? அந்த சிறு பையன் தண்டத்தில் இருந்ததை தேவ கடத்தில் கொடுத்தார். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். யார் ஆசீர்வாதமான மனுஷன்? யோசித்து பாருங்க, சிறு பையன் தான் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டாரு. யோசித்து பாரு. ஆகவே நான் உனக்கு சொல்றேன் தோழா, நான் சொல்றதை கேளு. தங்கச்சி, அக்கா மாறே, அம்மா மாறே, ஐயா மாறே, அண்ணன் மாறே, தம்பி மாறே, சொல்றதை கேளு. உலகத்தின் வஞ்சனைகளை குறித்து யாக்கிறது, படிப்பு பணம் பட்டம் படாடோபம் வீடு காணி அது இது நகையும் உடுப்பு இதுதான் இதுதான் தேவனனை ஆசீர்வதிக்கிறது என்று சொல் ஒரு வாழ்வெண்டா அதை நம்பாத 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 உலகத்தில் இருக்க எத்தனை பேர் அதில் பார்க்க நல்லா இருந்துட்டு போறாரு நோ 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 ஆசீர்வாதமான ஒரு வாழ்வெண்டா என்ன நாம் தேவகரத்திலிருந்து பல பலருக்கு நாம் பயன்படுகிற ஒரு வாழ் என் பக்தினால நாலு பேர் பயன்படுவனும் என் பரிசுத்த வாழ்வினாலே நாலு பேர் கத்தருக்குள்ள பலப்படுவனும் என்னால நாலு பேர் வாழணும் என்னால ஆண்டவருக்குள்ள நாலு பேர் பலப்படுவனும் எனக்குள்ளதை நான் மற்றவர்களோட பகிர்ந்து கொடுக்கிறேன் எனக்குள்ளதை மற்றவர்களோட ஷேர் பண்ணுகிறேன் இது எல்லவோ ஆசீர்வாதமான வாழ் இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊட்டப்பட்ட போது மூன்றாம் நாலாம் அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கு நான் பார்க்கிறோம் சொன்னா யோசிப்பீங்க ஆதி திருச்சபை நடந்திருக்குது ஒரு குறைவு இல்லை ஒருதனுக்கும் குறைவானது ஒன்றும் இல்லை ஏன் தெரியுமா தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் ஷேர் பண்றாங்க ஐ அம் ஷேரிங் மை பிளெஸிங் ஒரு குறைவு இருக்கு குட்டி பரலோகம் போல இருந்து அனுதினமும் அப்பம் விட்டு கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணிருக்காங்க தங்களுக்கு உண்டானதை ஷேர் பண்ணிருக்காங்க வஞ்சித்து வாழ இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் கொண்டு ஒன்னு கொண்டு வந்தது இல்ல போகும் போது ஒன்னு கொண்டு போ ஆகவே கிறிஸ்தியன் உள்ளத்துல வந்து விட்டார் பாரு ஆகவே மற்றவோட நான் எனக்கு ஷேர் பண்றேன் பாருங்க தன்னலம் உள்ளவனாக தன்னலம் மிக்கவனாக நான் வாழ்வனாக இருந்தா நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக இருக்க முடியாது ஆகவே எனக்கு அறிமானவர்களே எனக்கு உண்டானவர்களும் மற்றவோடு நாம் ஷேர் பண்ணிக்கொள்ள அவருக்கு தான் ஆசீர்வாதமான மனுஷன் தேவ கரத்தில் அமருகிற அற்புதமான கரங்கள் அவர் ஏ தேவ வரங்கள் என்றே சொல்லலாம் என கருபார்வர்களே அது தினமும் சிவத்திலே தேவன முகத்தை நாம் தேடணும் அது தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வு தேவனோடு உறவாடுறது தேவனோடு பேசுறது தேவனோடு சேபடிகள் புரியல இன் அதர் ஹேண்ட் அது தினமும் வேதத்தை நம்ம வாசிக்கணும் சிவம் நாம் தேவனோடு பேசுறது ஜெபம் தேவன் நம்மோடு பேசுகிறது தேவனுடைய வேதத்தை நாம் நேசித்து வாசித்து ஆண்டவர் என்ன சொல்றார் எனக்கு அன்றாட வேதத்தை நேசித்து வாசித்து கர்த்தர் என்ன சொல்றார் என்ன சொல்றார் அதை நாம கொஞ்சம் வாசிக்கணும் ஹலோ அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறீர்கள் உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க என்னை சேர்த்து சொல்றேன் எத்தனை பேர் நாம் ஒழுங்காக கிரமமாக ஆண்டவர் கொடுத்த வேதத்தை நாம வாசிக்கிறோம் நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளையும் மறந்து விட்டேன் என்றார் வேதம் வீட்டில நமக்கு ஒரு அந்நிய பொருளாக மாறக்கூடாது வீட்டில இருந்து டிவிக்கு முன்னால உட்கார்ந்து ஆ என்று பார்த்துக்கொண்டு படுத்தியால கிடக்க அதுல இருந்து நம்முடைய பொன்னான நேரங்களை வீணாக்க கூடாது தேவன் கொடுத்த நேரத்தை பொன்னாக்கு அதை முன்னாக்க அதை இருந்து வீட்டில் அமர்ந்திருந்து ஒழுங்காக வேதத்தை படிச்சு அதை விசுவாசி அதன்படி வாழ்றதுக்கு ஒப்புக்கொடு வேதம் நமக்கு ஒரு அடிய பொருளாக மாறக்கூடாது தேவோட வசனத்தை நாம கனம் பண்ணணும் தேவோட வார்த்தையை நாம அசட்டை பண்ணினால் தேவன் நம்மை அசட்டை பண்ணுவார் என்று வேதத்துல தெளிவாக ஆண்டு சொல்லி ஆகவே தேவனோடு அனுதினமும் சஞ்சரிக்கிற வாழ்வு தேவனோடு அனுதினமும் நடக்கிற வாழ்வு என்றால் அனுதினமும் தேவனை ஜெபத்தில் தேடுறது அனுதினமும் தேவோட வார்த்தையை படித்து அவருடைய சித்தத்தை அறிந்து நான் சொன்னது போல வேதத்தில் தேவனை நாம் பார்க்கப்படும் தேவன் மைண்ட் அறியணும் தேவன் உள்ளத்தை உணரணும் தேவன் வாழ்க்கை அறியணும் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள மிக நாம் வேதத்துக்கு வந்தே ஆகணும் தேவனுடைய வசனத்துக்கு வந்தே ஆகணும் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள் அழிந்து போகிறார்கள் என்றார் ஆண்டவர் சோ அனுதினமும் ஆண்டவருடைய செபத்திலே முகத்தை தேடுவோம் அனுதினமும் தேவனுடைய வேதத்தை நேசித்து நாம் வாசிப்போம் அது மாத்திரமில்ல அனுதின சிலுவை படிங்க லூக்கா சுவிசேஷம் சீக்கிரம் படிங்க 9:23 சீக்கிரம் படிங்க லூக்கா 9:23 சக் 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 பாசி லூக்கா 9:23
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினான்
ஒருவன் என் பின்னே வர
விரும்பினான்
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்ன செய்யட்டு
அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன்
சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு
அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றக்கூடாது அன்றாட சிலுவை ஹலோ அன்றாட ஜபத்துல தேவோட முகத்தை தேடுறோம் அன்றாடம் தேவோட வேதத்தை நாம வாசிக்கிறோம் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன தெரியுமா அன்றாடம் ஆண்டவுடைய சிலுவை நாம சுமக்கணும் படித்த சிலுவை அன்றாடம் நம்முடைய வாழ்வியல் சிலுவை என்ன ஆண்டவர் இயேசுடைய நாமத்து நிமித்தம் அவருடைய வசனத்து நிமித்தம் அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் குறைவுகள் கஷ்டங்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாத நிலைமைகள் வருகிற நெருக்கடிகள் துன்பங்கள் இவைகள் தான் நம்முடைய அன்றாட சிலுவை ஒவ்வொரு உண்மை கிறிஸ்துவனுக்கும் சிலுவை உண்டு சிலுவை சுமக்காத ஒருத்தன் இயேசுவை பின்பற்ற முடியாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், அவருடைய வசனத்து நிமித்தம், அவருடைய ராஜ்யத்து நிமித்தம் அன்றாடம் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களோ துன்பங்களோ நெருக்கடிகளோ குறைவுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ பாரங்களோ வட்டம் இவைகள் தான் நம்முடைய வாழ்விலே அனுதின சிலுவையாகும். நமக்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் கிறிஸ்து சகித்தார் என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோமே. தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவரை நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள், முகத்தில் துப்பாக்கி, எல்லாம் இதற்காக உனக்காக எனக்காக அவர் நிமித்தம் நமக்கு வருகிற நிந்தையை நாம் சகிக்கிறவா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களை சொல்லி கண்டிக்கிறேன், சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். வேலையில் எங்களோட ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த அந்த அக்கா இன்றைக்கு உயிரோடு திறந்துட்டாங்க. வேலையில் ஒரு குடும்பம், அந்த அக்கா ரொம்ப கத்தருக்குள்ள ரொம்ப பயபக்தியான ஒரு சிஸ்டர். அவங்க ஒரு நாள் தன் மகளை கிட்டத்தட்ட 16-17 வயதிற்கு விட தன் மகளை கூட்டிக் கொண்டு பேர்டில் போய், பேர்டில் சிட்டிக்குள்ள போய் சட்மிட்ல போய் துண்டு பிரதி கொடுத்துருக்கான். துண்டு பிரதி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வாலிப பிள்ளை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து அந்த பிள்ளையோட முகத்துல காரி துப்பிட்டு போனான். அந்த தாய் மகளை பார்த்து சொல்லித்தான், என் மகளே, இயேசுவின் முகத்திலையும் துப்புறாங்க, அவரையும் நிந்தித்து அவமானப்படுத்துறார்கள், அவை அவர் நிமித்தம் நமக்கு இந்த நிந்தனைகள் அவமானங்கள் ஒண்ணு பரிசில்லை, கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அறிவார தேவஜனமே, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை நாம் சகிக்கிறவர்களாக இருக்கும். ஊழியத்திலே வருகிற பாடுகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், மற்றவர்களால் புரிந்து கொள்ளாத நிலைமைகள் இவைகள் எல்லாம் நமக்கு சிலுவைதான். ஊழியத்தில் இருக்க குறைவுகள், பற்றாக்குறைகள் இவைகள் நம்முடைய வாழ்வில் சிலுவைதான். ஆனால் கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தாரு. ஆகவே கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், அவருடைய வசனத்து நிமித்தம், அவருடைய ராஜ்யத்து நிமித்தம் நம்முடைய வாழ்விலே நாம் அனுதினம் அவருடைய சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்கணும். அநேக காரியங்கள் சொல்லலாம், நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்றாட ஜபஜீவியம், அன்றாட வேதவாசிப்பு, அன்றாட சிலுவை சுமத்தல், அன்றாடம் தேவ சித்தம் செய்கிற வாழ்வு, அன்றாட பரிசுத்தம், அன்றாட கீழ்ப்படிவு, இவைகள் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வா? ஏனோக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறார், ஆகவேதான் அவர் தொடர்ந்து தேவனோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வுக்குள்ளே நாம் வருவோம், அனுதினமும் தேவனோடு வாழணும். எனக்கு அறிமானவர்களை திரும்ப 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 நான் சொல்றேன், நீ தேவனோடு வாழணும், அனுதினமும் தேவனோடு வாழணும், அனுதினமும் தேவனோடு நடக்கணும். முக ஜபத்தில் தேவனுடைய முகத்தை தேடி, ஒழுங்காக தேவனுடைய வேதத்தை வாசி, அனுதின சிலுவை சுமக்கிறதுக்கு ஒப்புக்கொடு, அன்றாட பரிசுத்தத்திலே உன்னை காத்துக்கொள், அசுத்தங்களுக்கு உன்னை விட்டு பாவங்களுக்கு வளைந்து கொடுக்காம அன்றாட பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள், தொடர்ந்து கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு தொடர்ந்து கீழ்ப்படி, தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனுக்கு ஒப்புக்கொடு. இவைகள் தான் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வு. இது ஒரு மேன்மையான வாழ்வு, இது ஒரு மகிமையான வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். நோவா, ஐ மீன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வு, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்வுக்கு நம் ஆண்டவர் நம்மை இந்த பாலை வேளையில் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்று இரண்டாவது காரியம் நாம பார்க்கிறது, படிங்க, அந்த 5:22 திருப்படி ஆதியாகமம் 5:22.
ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான்.
300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து என்ன செஞ்சான? குமாரரையும் குமாரத்திகளை பெற்றிருக்கிறான். இது எப்படி இருக்கு? ஹலோ, முதலாவது அவன் தேவனோட சஞ்சரித்தான் சொல்லி பார்க்கிறோம், ரெண்டாவது சஞ்சரித்துக் கொண்டு குமாரன குமாரத்திகளை பெற்றிருக்கிறான். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? குடும்ப வாழ்வு ஏனோக்கு தேவனை தேடுவதற்கு ஒரு தடையே இல்லை. பாருங்க, குமாரரை குமாரத்திகளை பெற்றான் சொன்னா எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் தெரியல, அதுல வேதன ரெக்கார்ட் இல்லை. ஆனா அவருக்கு குமாரர் குமார்த்திகளும் இருந்திருக்காங்க. அப்ப தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு, தேவனோடு நடந்து கொண்டு குமாரரை குமார்த்திகளை பெற்றிருக்கிறார். அப்ப அர்த்தம் என்ன? தேவனை தேடுவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதற்கு குடும்ப வாழ்வு ஒரு தடை இல்லை. ஏனோக்கு ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருந்திருக்கிறார். ஏனோக்கு சரியாக குடும்பத்தை தேவனுக்குள்ள நடத்துறவனாக இருந்திருக்கிறார். அவன் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியதாக இருந்தது. என்ன கவனிங்க, ஒவ்வொரு புருஷனும் தன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான் வேதம் தெளிவாக சொல்றது. புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறது. இதுதான் ஓர்டர் ஆஃப் தி பைபிள். புருஷன், கிறிஸ்து, தேவன். இந்த ஒழுங்கு நாம மூர்வமாக இருந்தால் தேவ பிரமாணத்தை மீறுறோம் என்று மறக்கக்கூடாது. ஒவ்வொரு புருஷனும் தன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கு. ஆகவே குடும்பத்துக்கு தலையாக இருக்கிற புருஷன் சரியாக தன் குடும்பத்தை நடத்துறவனாக இருக்கணும். சொல்றேன் கேளுங்க, அடிக்க போகிற புயலுக்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுதே நான் உங்களுக்கு வகை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உன்னையும் என் குடும்பத்தை காத்துக் கொள்வதற்கு முதலாவது புருஷனான குடும்ப தலைவன் கர்த்தரை உண்மையாக சரியாக தேடுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து ஆக வேண்டும். 128 சங்கத்தில் நாம வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதுக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அதுக்கு பிறகு சொல்ல தெரியுமோ, உன் மனைவி கடிதரும் திராட்சை கொடிய போல உன் வீட்டோரங்களில் இருப்பார். அப்புறம் சொல்லப்படுது, உன் பிள்ளைகள் ஒளிவம் வர கண்டுகளைப் போல உன் பந்தியை சுத்தலும் இருப்பார். இதோ கத்தருக்கு பயந்தவன் அவர் வழிகள் நடக்கிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட மனைவி மனைவியாக இருக்கணும், அந்த புருஷன் புருஷனாக இருக்கணும். ஐயா, சரியான தீர்மானத்தை எடுத்து தன் குடும்பத்தை கிறிஸ்துக்கு நடத்த தெரியாத ஒரு மனுஷன் எப்படி பயபக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும்? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஒருவனை ஏன் படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று மல்கியான் என்ற புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவபக்தி நிறைந்த இந்த உலகத்தில் பக்தி உள்ள ஒரு சமுதாயத்தை படைக்கணும் என்று தேவன் நிர்ணயித்திருக்க குடும்ப தலைவர்கள் புருஷர்கள் தேவ வல்லத்தினை உணராமல் தேவனுக்கு புரியாமல் குடும்பத்தை நடத்தாமல் இருக்கும் பொழுது தேவனுக்கு தேவன் கொடுத்து பொறுப்பு நிறைந்து தவறுகிறவர்களாக இருக்கிறார்கள். என்னை சேர்த்துதான் நான் பிரசங்கம் என்று, இது பொல்லாத உலகம். நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு தாரமாத்தரக்கூடாது. நாம பெற்று அருமையாக இன்பமாக பாசமாக நேசமாக வளர்க்கிற பிள்ளைகளை உலகத்துக்கு தாரமாக்க கூடாது. உலகத்தின் அசுத்தங்கள் அடிச்சு கொண்டு போகக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய பிள்ளைகளை திருடி கொண்டு போகக்கூடாது. We should be careful about our children and family life also. குடும்ப தலைவன் தேவனை தேடுறவனாக இருக்கணும். அவன் தேவனத்திலே ஊக்கமாக ஜெபிக்கிறவனாக இருக்கணும். அவன் வேதத்தை படித்து தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்கணும். அப்ப பிள்ளைகளும் அதை பார்த்து அவர்களை பின்பற்றுவார். இது நாம செய்கிற கள்ள கூத்துக்களை பார்த்து பிள்ளைகள் நம்மை ஃபாலோ பண்ண முடியுமா? வேதா, யுவர் சில்ட்ரன் கேன் ஃபாலோ யூ? உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து கர்த்தரை பின்பற்ற முடியுமா? என்னை சேர்த்து நான் கேட்கிறேன், நான் பின்பற்றது போல நீங்களும் இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை சொல்ல முடியுமா? எவ்ரி மதர் அண்ட் ஃபாதர் ஹேவ் டு சே தட் ஆன்சர். நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா? நான் எவரையும் பயப்படுத்தல, பட் திஸ் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். உலகம் பொல்லாதது, அடிச்சுட்டு போகிறது பிள்ளைகளை, அள்ளிக்கொண்டு வெள்ளம் அள்ளிக்கொண்டது போல அள்ளிக்கொண்டு போகுது. இதுக்காக நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இதுக்காக பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்தோம். பிள்ளைகள் ஒளிவம் வர கண்டுகளைப் போல் உன் பந்தியை சுத்திலும் இருப்பார்கள். யாருக்கு சொல்ல? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற குடும்ப தலைவனுடைய பிள்ளைகள் ஒளிவம் வர கண்டுகளைப் போல பந்தியை சுத்திலும் இருப்பார்கள். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாரு. நாம் ஒழுங்காக ஆண்டவர் தேர்வு ஆவ குடும்பத்துக்குள்ள சத்துரு பூந்து விளையாடுறாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கிளாஷ், ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்றது இல்லை, பிள்ளைகள சீறி விழுகிறது, ஒருவர் ஒருவர் செம்மையா கதைக்கிறது இல்ல. ரெண்டு நாள் மூன்று நாள் மனுஷி புருஷனோட கதைக்கிறதுல, புருஷன் மனுஷோட கதைக்கிறதுல, அப்பாக்கு அம்மா டீ போட்டா பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புறாங்க, இந்த அப்பாட்ட கொடுது. என்ன சொல்லட்டுமா? நோவா தேவனோட நடந்தாண்டு இருக்குது, நடந்தாண்டு சொன்ன ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல, நோவாவும் தேவனும் பக்கத்துல பக்கத்துல பேசிக்கொண்டே போய் கொண்டு இருக்காங்க. கல்யாணம் கட்டத்துக்கு முதல் இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பாருங்க, கல்யாணம் கட்டத்துக்கு லவ் பண்ற பாய் கேர்ள்ஸ் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு அந்த அனுபவப்படுத்திருக்குமே, இந்த பாருங்க நமக்கு தான் இருந்திருக்குமே பாருங்க. பக்கத்துல பக்கத்துல போ, ஆனா கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளை பிறந்துட்டா, மூன்று பிள்ளை பிறந்துட்டா, ஐயா முன்னுக்கு போவாரு, அம்மா பின்னுக்கு வருவாரு. ஆனா அதே சேம் பர்சன், அதே நபர்கள் தான், அதே நபர்கள் தான். ஐயா அங்க போவாரு, அம்மா இங்க வருவார். யார் இவர்கள்? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஏன் இந்த நிலைமை? இதுக்குள்ள ஏன் நான் போவான்? இப்ப என்ன கவனிங்க, அவ தேவனோடு நடந்தான்னு சொல்லப்படுறது. ஏனோக்கு ஒரு சரியான குடும்ப தலைவனாக இருந்திருக்கிறார், தன் குடும்பத்தை கவனித்து நடந்திருக்கிறார். ஒவ்வொரு புருஷனும் தன் குடும்பத்தை கவனித்து கத்தருக்குள்ள தன் பிள்ளைகளை பக்தி உள்ள குடும்ப பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிற பொறுப்பு இருக்குது இருக்குது இருக்குது. அம்மா மாறு பிள்ளைகளுடைய பக்தி உள்ள வாழ்வுக்காக போராடி செபிக்கிறவர்களாக இருக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க, நமக்கு அருமையாக ஆண்டு தந்த பிள்ளைகள் தேவனை அறியாமல் பாதாளத்துக்கு போய்விட்டான், அதை விட ஒரு பெரிய வேதனை வேற என்ன இருக்குது பாருங்க. நான் சொல்றதை கொஞ்சம் யோசிங்க. அவனோடு தான் கேட்கிறான், ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கு, அப்பதான் குடும்ப பாசம் வருகிறது பாருங்க. அவன் பாதாளத்துக்கு தான் யோசி, எனக்கு இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேதனை உள்ளிடத்துக்கு வரக்கூடாது, ஆகவே லாசருவ அனுப்பும், அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஐயா, உங்களுடைய ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத மனைவிமார், ரட்சிக்கப்படாத புருஷன்மார், இவர்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. ஒருவேளை பிள்ளைகள் படிச்சிருக்கலாம், படிச்சு பட்டதாரியாக்கி பாதாளத்துக்கு அனுப்பிவிடலாமா? நீங்களே யோசித்து பாருங்க, படிச்சு பட்டதாரியாக்கி பாதாளத்துக்கு அனுப்பலாமா? முதலாவது அவன் கர்த்தரை தேட வேண்டும், கிறிஸ்து அவனுக்கு ஜீவனாக வேண்டும், இயேசு பரலோகத்துக்கு வழியாக வேண்டும், பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும், பரிசுத்த பிள்ளைகளாக வளர. எவ்வரி ஒவ்வொரு தாய்மாரும் தங்கள் பிள்ளைகளுக்காக கருத்தாக ஊக்கமாக போராடி செபித்து தங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்மாரத்திலும் இருக்குதுன்னு நான் சொல்றேன். பக்தியற்ற தாய்மாரனால் பாலாய் போய்விட்ட சமுதாயத்தை குறித்தும் வேதம் சொல்லுது. ஒரு நாளைக்கு கர்த்தர் எனக்கு வழித்தரத்தை அதை சொல்றேன். ஆகவே பக்தி உள்ள தாய்மார் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்தெடுக்கிற பாக்கியத்துக்காக ஆண்டவர் போராடி செபிக்கிறவளா இருப்பார். சோ அவர் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனை குமாரத்திகளை பெற்றானா? அப்படியானால் தேவனை தேடுறதுக்கு அவனுக்கு குடும்ப வாழ்வு ஒரு தடை இல்லை. சோ நாமும் இந்த நிலைமைக்கு வரணும். குடும்ப வாழ்வு நமக்கு, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஆனா இவைகள் தேவனை தேடுவதற்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. இப்ப நாம என்ன சொல்றோம், ஏன் ஜபிக்கல? பிள்ளைகள் விடையில ஜபிக்கல. ஏன் நாம வேதம் வாசிக்கல? பிள்ளைகள் விடையில ஜபிக்கல, வேதம் வாசிக்கல. இப்ப நாம என்ன சொல்றோம், தேவனை தேடுவதற்கு பிள்ளைகளையே தடையாக்குறோம் இல்லையா? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, வாட் தி பைபிள் சேஸ், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆசீர்வாதம். தேவன் நமக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கு. அதே பிள்ளைகளை தேவனை தேடுவதற்கு ஒரு தடையாக மாற்றுவது சரியாகுமா, நீதியாகுமா, நியாயமாகுமா? சிந்தித்து பார். பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு பார்ப்போம், பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு ஊழியம் செய்வோம், பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு அங்கசி போறோம், இங்க போறோம், அதை செய்வோம். இப்ப என்ன சொல்ற, பிள்ளைகள் நிமித்தம் நாம தேவனை தேடுவதை நாம் பின்போடுகிறோம் அல்லது தவித்துக் கொள்றோம். ஆராதனைக்கு வாரத்துக்கு பிள்ளைகளை ஒரு சாட்டாக தயவுசெய்து சொல்லாதே, ஆசீர்வாதமாக தந்த பிள்ளைகளை ஒரு இடைஞ்சலாக கொண்டு வராதே, பிள்ளைகளை சாட்டி தேவ காரியங்களுக்கு ஒரு தடையை கொண்டு வராதே. அது தேவனது விரும்ப மாட்டார். நீ தேவனுக்கு பின்னால் தேவனுக்கு முன்பாகவும் பிள்ளையை வைத்திருக்கான் மறந்துற. வட்ட பைபிள் சேர்த்து ஆண்டவர் சொல்றார், ஏடியை பார்த்து நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானே, நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானே. அர்த்தம் என்ன? முதல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பினாரு, உன் குமாரோடைய காரியங்களை சரிப்படுத்தனு சொல்லி. ஆகவே ஏழு என்ன செய்தாரு, தன் குமாரரை கூப்பிட்டு சொன்னாரு, என் குமாரரே ஏன் இப்படி நடக்கிறீங்க, உங்களால தேவஜனங்கள் தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என் குமாரரே இப்படி செய்யாதேங்க சொல்லி அவங்களை கண்டிச்சார். இட் இஸ் குட். ஆனால் ஏழு தன் பிள்ளைகளை கண்டித்த போதும் ஏழு பிள்ளைகள் தகப்பன்னு சொல்ல கேட்க இல்லை, அவங்க தொடர்ந்து தங்கள் பாவத்தில் நிலைச்சி இருந்தாங்க. ஏலி என்ன செஞ்சாரு, அவருக்கு தெரியும் தன்னை சொல்ல கேட்கல, தொடர்ந்தும் அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏலிக்கு தெரிஞ்சும் அவர் அதுல கொஞ்சம் கன்சடையாக இருந்துட்டார், பிளெக்சிபிளா இருந்துட்டார். என்ன செய்யுமா, குடும்ப பாஸ், பிள்ளைகள் ஆயிட்டதே, பிள்ளைகளை எப்படி ஊழியத்தில் இருந்து நிறுத்துறது? அவங்க ஆசாரியர், அடுத்த ஆசாரியர், அவங்க பிள்ளைகள் ஆசாரியர் இல்லையா? அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், ஏலியிட சொல்ல பிள்ளைகள் கேட்காமல் போன பட்சத்தில் அந்த பரிசுத்த ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்யாதபடி ஏலி அதை தடை செய்திருக்கோடு பிள்ளைகளை ஊழியத்தை நிறுத்தி இருக்கவன், அதைத்தான் அவன் செய்யல. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, என்னை பார்க்கணும் உன் குமாரனை மதிப்பானே. ஆகவே சோ அண்ட் சோ நியாய தீர்ப்பு வழிபட்டது, அவருடைய முடிவை நாம் அறிவோம். நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க, நான் சத்தியத்தை பேசுறேன், எனக்கு சேர்த்தார். சில வசனங்கள் நம்ம பார்க்கணும் நமக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. அவர் சங்கீத உமக்கு பயப்படுற பயத்தால் எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுன்றார். 119 சங்கீதம். சோ 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து அவன் குமாரரை குமாரத்திகளை பெற்றார். நாம ஒரு கண்ணியமான குடும்பமாக இருக்கணும், ஒரு ஒரு பக்தி உள்ள குடும்பமாக இருக்கணும், ஒரு பரிசுத்த குடும்பமாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசுவை தலையாக கொண்ட குடும்பமாக இருக்கணும். தேவனுக்கு மகிமையாக வாழுகிற ஒரு குடும்பமாக இருக்கணும். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் அசுத்தமும் அநீதியும் தலைவிரித்தாடுகிற இந்த பொல்லாத உலகத்தில் கிறிஸ்துவுக்கு மகிமையாக வாழுகிற குடும்பங்களாக, தண்டி மேல வைக்கப்பட்ட விளக்குகளாக, மலை மேலே இருக்கிற பட்டங்களை போல திகழ வேண்டிய நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போகிறது ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய துக்கம் என்பதை யோசித்துப்பார். குடும்ப தலைவர் தான் ஆனா பொறுப்பை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிறது ஓடுறது, அந்த வேலை இந்த வேலை நாள் முழுவதும் அதை தேர்றதுல இதை தேர்றதுல அவரோட கதைக்க இதை இதிலேயே நேரம் செய்யறது. தேவன் தேர்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? ஆண்டவட்டு வேதத்தை எடுத்து படிச்சு கத்தாவே நான் என்ன செய்யணும், ஆண்டவர் நான் எப்படி வாழணும், உங்களுடைய சித்தம் என்ன, உடைய நோக்கு வழி எனக்கு சொல்லுங்க ஆண்டவர். அதை கேட்கறது யாருன்னு கத்தர் என்ன கைவிட்டா நான் முடிக்கிறேன். மூன்றாவது காரியம் விட்டுவிட்டா அந்த பசத்திற்கு படிங்க.
மரணத்தை காணாதபடித்து எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன்
அளிக்கிறவர். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட, ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் தேவன் மேல வைத்த விசுவாசம். ரைட். அடுத்து என்ன சொல்லுது வேதம்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். சரி, அது போட்டு அங்கால சொல்லப்படுது அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே சாட்சி விட்டானா? அதான் என கவர்ந்தது. பாருங்க, அவன் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவன் ஏனோக்கை குறித்து சாட்சி சொன்னாராம், ஏனோக்கு என் இருதயத்துக்கு பிரியமானவன். எப்படி இருக்கு? எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு அல்ல, எடுத்துக் கொள்ளப்படும் முன்னமே இந்த பூமியிலே அவன் வாழ்ந்த வாழ்வு ஆண்டவர் ஏனோக்க பார்த்து சொன்னாரு, ஏனோக்கு எனக்கு பிரியமானவன். அப்ப ஏனோக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்துவதற்காகவே வாழ்ந்தான். இப்ப ஒரு காரியம் சொல்றேன், ஆராதனை, நான் சொல்றத கவனிங்க, ஆராதனை தேவனை பிரியப்படுத்துவது கூட நம்மை பிரியப்படுத்துவதற்கு அல்ல. இதை சிலர் என்ன செய்யறார்கள், டொச்சி சர்ச் என்று சொல்லு, டொச்சி சர்ச் தான், டொச்சி சர்ச்சுக்கு போறேன் வாரேன். நான் கேட்கிறேன், டொச்சி சர்ச்சுக்கு போய் வரல, பிரச்சனை இல்லை, ஆனா டொச்சி சர்ச்சில் தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், சொல்லுகிற வசனங்கள், ஆலோசனைகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு கருவம் நமக்கு இருக்குதா? அப்படி இல்லாத என்ன நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஆராதனைக்கு போறோம், நல்லா கவனிங்க, நல்லா சொல்றல கவனிங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போறோம். இப்ப நான் சிறன் காலை ஒலிம்பி ஒரு டொச்சி சர்ச்சுக்கு போயிட்டு விட்டு போறேன். அப்ப மனம் என்ன சொல்லுது? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதாவது நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் ஒரு ஆலயத்துக்கு போயிடுவாரோம், இதுதான் உண்மை. ஆனால் ஆலயத்துக்கு போனால் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதற்கு நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் சபை. ஏண்டா தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. சபையிலிருந்து தேவனுடைய வசனம் புறப்படுகிறது, சபையிலிருந்து சுவிசேஷம் போகிறது, தேவ ராஜ்யம் இங்கிருந்து பரவுகிறது பரவுகிறது. ஆகவே சபையில வந்து தேவனை சரியாக நம்ம ஆராதித்து சேவனை தொழுது கொண்டு தேவனுடைய வார்த்தையை நாம கேட்டு அதுக்கு நாம ஒப்புக் கொடுக்கணும். சோ விசுவாசத்தினாலே தேவனுக்கு அவன் பிரியமாக இருந்தான் சொல்லி நாம பார்க்கிறோம். சோ விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது, மறந்துடாதே அல்லவோட சொல்றது கேளுங்க, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது. அவன் எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்பே தேவனுக்கு பிரியமானு சொல்லி தேவனாலே சாட்சி பெற்றானா? எனக்கு அருமானவர்களே, ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். விசுவாசம் என்றது நம்முடைய வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமா. சத்துரு சாத்தான் அதிகமாக நம்முடைய வாழ்விலே தாக்குற ஒரு ஏரியா தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தான். நேற்று பார்த்தா இயேசுப்பா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்த்தா படுத்து போயிருது, என்ன தெரியுமா? திடீரென்ன இலங்கையில இருந்து வந்த ஒரு கோல் அவங்களை அப்படியே பரலைஸ் ஆக்கிட்டு, உண்மைதான், யாருக்கு நெருக்கடி இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உண்டுதான். ஆனால் அவை நடுவிலும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவன் தான் உண்மையான தேவனுடைய மனுஷன் பாருங்க. அதுக்குத்தான் நமக்கு விசுவாசம் வேணும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி, பாட்டு பாடுவோம், ரெண்டு பேர் நம்பி இந்த ஒருவர் நம்ம கைவிட்டு பிரலைஸ் ஆகிடும். நாம் ஏதோ ஒரு காரியத்தை நம்புவோம், நம்பின காரியம் சரிப்படுவார், சோ விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தணும். இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்வில் இருக்கிற விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறதாக மகிமைப்படுத்தா இருக்கும். ஆபிரகாம் கொண்டு சொல்லும் பொழுது ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்புறதுக்கு ஏதுமில்லாது இருந்து நம்பிக்கையோடு விசுவாசித்தான் எண்ணப்படுது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுதான். எப்படி 10:38 விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், விசுவாச நீதிமான் வாழுவான. இந்த தேசம் தந்த மிகப்பெரிய ரிவைவலிஸ்ட் பட்டிலூதர்ஸ் அடிப்படை சத்தியம் தெரியுமா, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். இதுதான் அவருடைய சீர்திருத்தத்துக்கு அடிப்படை சிறப்பாக அமைந்தது சொல்லி நாம் வாசிக்கிறோம். என கரிமான தேவஜனமே, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும், விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும். ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே அவன் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி பெற்றான் சொல்லப்படுது. அவன் எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே அவன் பிரியமான சாட்சி பெற்றான் சொல்லித்தான் அடுத்த ஆரம்பத்தை சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப முதல் வசனத்தில் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்தால் சொல்ற ஆரம்பத்தை சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ளணும். அன்றாட விசுவாசம் விசுவாசத்தினால தேவனோடு சஞ்சரிக்கிறது, விசுவாசத்தினால் தேவனோடு நடக்கிறது, விசுவாசத்தில் தேவன குரலை கேட்கிறது, விசுவாசத்தினால தேவ சித்தத்தை செய்கிறது, விசுவாசத்தினால் தேவனை ஆராதிக்கிறது, விசுவாசத்தினால ஜெபம் பண்றது, விசுவாசத்தினாலே அன்றாட நாம் வாழுகிற வாழ்வு, இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். கடைசியாக ஒரு வார்த்தை படிங்க, யூதா நிருபம் 14:15 சீக்கிரப்படி. அங்கே யூதா ஏனோக்கு குறித்த ஒரு படிப்பு சில தகவல் கொடுக்கிறேன். படி ஏனோக்கு,
ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவைகளில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார்.
முடிக்க போறேன். இன்னும் ஒரு காரியம் சிறப்பான காரியம் தெரியுமா, சொல்ல கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை குறித்து முதல் தீர்க்க முறைத்த நபர் ஏனோக்கு. ரியலி சர்ப்ரைஸ். இயேசு கிறிஸ்துவோட 2 வருகை வரைக்கும் அவருடைய தீர்க்க தரிசன பார்வை இருந்திருப்பார். அவபக்தியாக வாழ்ந்தவர்களும் அவபக்தியாக வாழ்ந்து அவர்கள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு வருகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே தகாத வார்த்தைகள், கடின வார்த்தைகள், கூடாத வார்த்தைகள் பேசுகிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஏனோக்கும் தெளிவாக சொல்றார். ஆகவே என கருமையான தேவ ஜனமே, நாம் அறியாதவைகளை தெரிஞ்சது போல கதைச்சு கொள்றதும், விளங்காதவைகளை விளங்குறது போல நாம் அகலமாக நம்முடைய வாயை திறக்கதும் ஆபத்து என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவர்களை குறித்து விமர்சிக்கிறது குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றவர்களை நல்ல காரியங்களை கண்டால் அவர்களை புகழுங்க, பாராட்டுங்க, அவங்களை தைரியப்படுத்துங்க. அதை விட்டு நாம் ஒருவர் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ அவர்களுடைய அடுத்தவர்களுடைய ஆவியை உடைக்கிறதுக்கோ தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. ஒருவர் கட்டுருவலா இருக்கணும். ஒரு புலசிதான் அவனுக்கு டைரக்டாக அவனை போட்டு பார்த்து சொல்லு, அது நல்ல ஆவியோட அவன் எப்படியாவது மனம் திரும்பி வாழணுமே, எப்படியாவது அவருடைய ஆத்மா காப்பாற்றப்பட வேண்டும் என்கிட்ட ஒரு நல்ல ஆவியோடு மற்றவர்களை நாம அணுகி மற்றவர்களுக்கு நாம ஆலோசனை சொல்லுமா இருந்தால் அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆகவே ஒருவர் விசுவாசத்தில் கட்டுவோம், ஒருவருக்கு உதவி செய்வோம். கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருக்கும்படியா ஏனோக்கு நாம் முன்வைத்து அவர் எப்படி தேவனோடு சஞ்சரித்தாரோ அவர் போல நானும் தாம் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் பண்ணுமா? தயவு செய்து ஜாபர் பண்ணுதலி.